அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் இடேற்றமும் அகிலத்துக்கு ஓர் அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அருட்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், துயர்ந்தவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களாகிய விசுவாசிகள், மூமின்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹுனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமா, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு படித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவற்றை எடுத்து நடக்குமா, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ, அவற்றிலிருந்து விலகி நடக்கப்பால் உங்களை உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த தீனுல் இஸ்லாத்திலே நமது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விடயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார். இஸ்லாம் என்கிறது வெறுமனே வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லி தந்த மார்க்கம் அல்ல சகோதரர்கள். ஈமானை பற்றி, தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, குர்ஆன் திலாவத்தை பற்றி, திக்ரு சலவாத்துகளை பற்றி, ஏனைய வணக்க வழிபாடுகளை பற்றி இஸ்லாம் எப்படி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறதோ, சொல்லித் தந்திருக்கிறதோ, அதை விடவும் அடுத்தவர்களுடைய உரிமைகளை பேணுகின்ற விஷயத்திலே, அடுத்தவர்களை அடுத்தவர்களுக்கு நோவினை செய்யாத விஷயத்திலே, அடுத்தவர்களை உபகரித்து வாழ வேண்டும் என்ற விடயத்திலே மிக கவனமாக எங்களுக்கு அழகான போதனைகளை முன்வைத்திருக்கிறது சகோதரர்கள். ஒரு இஸ்லாமியன் முழுமை பெறுவது வணக்கத்தை கொண்டு மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்வதோடு அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகளை அவன் சரியாக முறையாக நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அந்த நபர் உண்மையான முழுமையான பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக மாறுகிறார் சகோதரர்கள். இன்று நாம் அநேகமான முஸ்லீம்களை பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய உரிமைகளை பாழ்படுத்தி வாழ்கிறார், பிறருடைய சொத்தை காரணம் இல்லாமல் அபகரிக்கிறார்கள், பிறருக்கு ஏசுகிறார்கள், அடிக்கிறார்கள், மானத்தை போக்குகிறார்கள், புறம் பேசுகிறார்கள், பொறாமை பற்று அதன் மூலமாக எத்தனையோ கெடுதிகளை அடுத்தவர்களுக்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு இஸ்லாமியனுடைய பண்பு அல்ல. மார்க்கம் என்றால என்ன சகோதரர்களே? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவாக சொல்லுகிறார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்கிறது, தீன் என்கிறது அடுத்தவர்களுக்கு நலனை நாடுதல் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் மார்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, அடுத்த ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவது, அவரை பற்றி புறம் பேசி திரிவது, அவரை பற்றி கோல் சொல்லி அங்கே இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே பிரிப்பது, பொறாமை பட்டு ஒருவருடைய முன்னோக்கத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாமல், ஒருவருடைய உயர்வை கண்ணியத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாமல், பொறாமை பட்டு மறைந்திரு அவர்களுக்கு சூழ்ச்சிகள் செய்வது ஒரு முஸ்லிமுக்கு அழகு அல்ல. ஏனென்றால் முஸ்லிம் என்றால் யார்? அழகான ஒரு வரை இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்திருக்கிறார், அல் முஸ்லிம் மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வ யதிஹி. நாம் ஒரு இஸ்லாமியன் என்றால் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே? அவர் இஸ்லாமிய பேர் வைத்திருக்கிறார், ஹத்னா செய்திருக்கிறார், ஏதோ சடங்குகளை செய்கிறார் என்றால் அவரை ஒரு இஸ்லாமியன் முஸ்லிம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அது அல்ல சகோதரர்களே. ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை விளக்கணும் சொல்லுகிறார்கள். அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்தவன் என்றால், ஏற்றுக்கொண்டவன் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதிஹி, அவனுடைய நாவினால் அவனுடைய கரத்தினால் அடுத்தவர்கள் நோவினை பெறாமல் இருப்பதுதான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸை முன்வைத்து இன்று நமது சமூகத்திலே நடைபெறுகின்ற விடயங்களை சிந்தித்து பாருங்கள். அடுத்தவர்களுடைய உரிமைகளை பால் படுத்துவதிலே நமது சகோதரர்கள் இன்று அது ஒரு குற்றம், அது ஒரு பாவம் என்று கூட நினைக்கிறார்கள் இல்லை சகோதரர்கள். ஒருவருடைய நல்லவர்கள் கூட கியாமத்துடைய நாளையிலே வீணாகி அவர் ஒரு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படுகிறார். அடுத்தவர்களுடைய உரிமையை ஒருவர் பயன்படுத்துகின்ற பொழுது சஹிஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புறப்பல்யமான ஹதீஸிலே வந்திருக்கிறது சகோதரர்களே. அந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்கிறார்கள், தோழர்களே, அத்தத்ருன அல் முஃப்லிஸ், உங்களுக்கு தெரியுமா வங்குரோத்தங்களுக்கு? நாங்கள் சொல்லுவோம் வங்குரோத்துக்காரன் என்றால் பணத்திலும் செல்வாத்திலும் செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்நிலையில் இருந்த ஒருவர் தாழ்ந்த நிலையை அடைந்து விட்டார், அவருக்கு பணமும் இல்லை பொருளும் இல்லை, அவரை நாங்கள் பங்களோட்டுக்காரன் என்று சொல்லுவோம். அன்பு சகோதரிகளே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே உங்களுக்கு தெரியுமா அத்ததரூனல் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் யார் என்று தெரியுமா என்று கேட்ட நேரத்தில் நான் சொல்லுகின்ற அதே பதிலைத்தான், அதே போன்ற பதிலைத்தான் அவர்களும் சொன்னார்கள். யார் ரசூலல்லா, யாருக்கு அல் முஃப்லிஸ் ஃபீனா மல்லா திர்ஹம லஹு வலா மதா, யாருக்கு பணமும் பொருளும் இல்லையோ அவர்தான் வங்குரோத்துக்காரன் என்றார்கள் சஹாபா. உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தோழர்களே, அது உலகத்திலே ஏற்படுகிற ஒரு நஷ்டம், உலகத்திலே ஏற்படுகிற வங்குரோத்து. யாராவது அந்த நேரத்தில் கை கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள், ஆனால் எந்த ஒரு முஸ்லிமும் அல்லாஹ்வை நம்பிய ஈமான் கொண்ட எந்த ஒரு நபரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வங்குரோத்து நிலையை அடையக்கூடாது. சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? எனது சமூகத்திலே நாளைய கியாமத்துடைய நாளையில் எனது சமூகத்தை சேர்ந்த சில நபர்கள் அல்லாஹுக்கு முன்னால் வருவார்கள். அவர்களுடைய தொழுகையினுடைய நன்மைகள், நோன்பினுடைய நன்மைகள், ஜகாத்துனுடைய நன்மைகள், சகோதரர்களே, அது அவர்கள் மூட்டை மூட்டையாக கொண்டு வருவார்கள், மணல் போன்று அதனுடைய நன்மைகளை எடுத்து வருவார்கள். தொழுதிருக்கிறார்கள், நோன்பு பிடித்திருக்கிறார்கள், ஹஜ் செய்திருக்கிறார்கள், தர்மம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அன்பு சகோதரர்களே, ஒருவருக்கு காரணம் இல்லாமல், ஒரு முஸ்லிமுக்கு தகுந்த காரணம் இல்லாமல் ஏசி இருப்பார், இன்னொருவருக்கு அவதூறு சொல்லி இருப்பார், இவர் இப்படிப்பட்டால், இவர் இந்த இதை செய்கிறார் என்று படுதூறு சொல்லி இருப்பார், இன்னொருவருடைய பொருளை அபகரித்திருப்பார், ஒருவருடைய கடையை, ஒருவருடைய தோட்டத்தை அபகரித்து தன்னுடைய பேரில் அதை எழுதி வைத்துக் கொண்டிருப்பார், இன்னொருவரை கொலை செய்திருப்பார், வெட்டத்தை ஒட்டி இருப்பார். அன்பு சகோதரிகளே, அடுத்த முஸ்லிமுடைய அதாவது கொலைக்கு காரணமாக இருந்திருப்பார். அநியாயம் இழைத்து இவ்வாறு அல்லாஹுக்கு முன்னால் அமல்களோடு வந்து நிற்கிற நேரத்திலே அன்பு சகோதரர்களே, இவர் யாருடைய பொருளை அபகரித்தாரோ, யாருக்கு அடித்தாரோ, யாருடைய மானத்தை போக்கினாரோ காரணம் இல்லாமல் அவர்களுக்கு இவருடைய நன்மைகளை கொடுக்கப்படும். இவருடைய தொழுகையினுடைய நன்மை, ஜகாத்துடைய நன்மை, ஹஜ் உம்ராவுடைய நன்மைகள், இவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ, இந்த உலகத்தில் யாருடைய உரிமைகளை பறித்தாரோ அவர்களுக்கு இவற்றை கொடுக்கப்பட்டும் கூட இவருடைய அநியாயங்கள் முடியவில்லை. பிறருக்கு இவர் செய்த அந்த அதாவது கெடுதிகள், அநியாயங்கள் முடியாததின் காரணமாக யாருக்கு இவர் அநீதி இழைத்தாரோ, அநியாயம் செய்தாரோ, அவருடைய நன்மைகளை எடுத்து, அவருடைய பாவங்களை எடுத்து, குற்றங்களை எடுத்து இவருடைய மேலிலே போட்டு இவரை நரகத்துக்கு தள்ளப்படும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான், இவர்தான் பங்குரோத்துக்காரர் என்றார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் போய் செய்கின்ற பொழுது இந்த நிலையை அடைந்தவர்களாக யாரும் இந்த உலகத்திலே இந்த நிலையில் நாம் மரணிக்க கூடாது. எனவேதான் அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கடன் கொடுக்க இருந்தால் கூட என்ன ஹதீஸிலே வந்திருக்கிறது, அவருடைய ரூஹுக்கு, அவருடைய உயிருக்கு அங்கே நிம்மதி இருக்காது, அந்த கடனை கொடுத்து முடியும் வரைக்கும் அவருக்கு விமோசனம் இருக்காது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் ஒரு முஸ்லிம் மௌத்தாகி விட்டால் முதலாவது செய்ய வேண்டிய கடமை என்ன? அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சொத்திலிருந்து அவர் மௌத்தாகி விட்டார், அவருடைய சொத்துக்களை பிரிப்பதற்கு முன்பு, பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு முன்பு, அனந்தரக்காரர்கள் அடைவதற்கு முன்பு அவர் பெற்ற கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. அந்த சகோதரர்களே, ஒரு ஜனாசா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. அடிக்கடி இந்த ஹதீஸை நாங்கள் கேட்கிறோம். அந்த ஜனாசா கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தயாராகி ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து கேட்கிறார்கள், இவர் தொழுதிருக்கிறாரா, நோன்பு பிடித்திருக்கிறாரா, ஹஜ் செய்திருக்கிறாரா என்று கேட்கவில்லை. யாருக்காவது இவர் கடன் கொடுத்து இருக்கிறாரா என்றுதான் கேட்டார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு சகோதரர்களே, அந்த நேரத்தில் சபையிலிருந்து வந்த பதில் என்ன? 2 கோடி எனக்கு தர இருக்கிறார், எனக்கு 2000 திருகங்கள் தர இருக்கிறார் என்ற பதில் வந்தது. அங்கே அந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த சபையிலிருந்து ஒரு பதில் வருகிறது. யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசா எனக்கு 2 தீனார்கள் எனக்கு கடன் தர இருக்கிறார் என்று சொன்னதோடு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சல்லு அலா சாஹிபிக்கும் ஹாதா, இந்த நபருக்கு என்னால் தொழுவிக்க முடியாது, நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையை தொழுவிக்காமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து செல்கிறார்கள் என்றார். அன்பு சகோதரர்களே, கடன் மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமை விஷயத்திலே இந்த சமூகத்துக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான ஒரு பாடத்தை கற்பித்து தந்தார். அந்த நேரத்தில் சபையில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உரக்க சத்தமிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நபர் கொடுக்க வேண்டிய 2 தீனார்களையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன், நான் அதை சுமந்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன பொழுதுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார். தொழுகை நடத்திவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அலி, நீ இந்த சகோதரரை நரகத்திலிருந்து விடுதலை செய்தது போல உன்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக என்று அந்த சகோதரனின் கடனை அடைத்ததற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்வதை இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த சகோதரர்களே, எனவே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு நோவினை செய்வது, அநியாயம் செய்வது, பொறாமைப்படுவது, சூனியம் செய்வது, பொருட்களை அபகரிப்பது, இவைகள் அனைத்தும் சகோதரர்களே இன்று சர்வசாதாரணமாக கிராமங்களிலே ஊர்களிலே நிறைந்து ஆளுக்கால் மலிந்து போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது தெளிவாக, வல்லதீன யுஃமினூனல் முஃமினீன வல் முஃமினாத், யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிய மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழுகிற மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கிறார்களோ, நோவினை செய்கிறார்களோ, அவர்கள் அப்பாவிகள், எந்த ஒன்றும் செய்யவில்லை. அப்பாவி மனிதனுடைய மானத்தை போக்குகிறார், அப்பாவி மனிதனுக்கு அடிக்கிறார், அப்பாவி மனிதனுடைய பொருளை அபகரிக்கிறார், எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லாத ஒரு ஏழைக்கு அநியாயம் செய்கிறார். அன்பு சகோதரர்களே, விதை மத்த சகு, பிறருக்கு அநியாயம் செய்யாத ஒரு அப்பாவி மனிதனுக்கு யார் நோவினை செய்கிறானோ, இவர்கள் பெரிய சின்ன பாவம் அல்ல, குர்ஆன் சொல்லுகிறது இது மிகப்பெரிய ஒரு குற்றம், அவர்கள் மிகப்பெரிய அவதூறையும் மிகப்பெரிய பாவத்தையும் குற்றத்தையும் அவர்கள் செய்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே முஃமின் என்றால் யார்? ஒரு மூமினுக்கு அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல் முஃமினு யஹ்லக்கு வயுஹ்லக், முஃமின் என்றால் அவர் ஒற்றுமையை நேசிப்பார், பிறரை விரும்புவார், பிறரை நேசிப்பார். நேசிக்கின்ற பழக்கம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்தவர்களை நேசிப்பது, அடுத்தவர்களது ஒற்றுமையை விரும்புவது, சமூகத்திலே பிளவை ஏற்படுத்துவது, அது முனாஃபிக்கீன்களுடைய வேலையாக இருக்கிறது. எனவே மூமின் என்கிறவர் பிறரை நேசிப்பார், அது மட்டுமல்ல அவரும் அடுத்தவர்களால் நேசிக்கப்படுவார் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் பிறரை நேசிக்க இல்லையோ,
அடுத்தவர்களால் பிறரால் தானும் நேசிக்கப்பட இல்லையோ அவரில் எந்த நலமும் இல்லை என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமோ அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கிறவர்கள் தான், அடுத்தவர்களுக்கு நலவு செய்கிறவர்கள் தான், அடுத்தவர்களுக்கு நலவை நாடுகிறவர்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்றார்கள் அருமை நபி வஸல்லம். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் புனித காபாவுக்கு முன்னால் நிற்கிறார். காபா எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களை, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு இடமாக அந்த ஹரம் ஷரீஃபும் அந்த காபாவும் இருக்கிறது. அதை காணுவதற்காக, அதை சந்திப்பதற்காக, அங்கே தவாப் செய்வதற்காக, ஹஜ் செய்வதற்காக, உம்ரா செய்வதற்காக நாம் இன்று முழு உலகத்திலிருந்தும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக சிரமப்படுகிறோம், லட்சக்கணக்கு செலவழிக்கிறோம். இன்றைய இப்போது ஹஜ்ஜுடைய காலம் வந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஹஜ் செய்வதற்காக 5.5-6 லட்சம் ஒரு ஆளுக்கு தேவைப்படுகிறது. இவ்வளவு செலவழித்து போகிறோம், ஏன்? அதனுடைய மகத்துவம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதை பார்ப்பதன் மூலமாகவே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அங்கே தவாப் செய்வது, துவா செய்வது எவ்வளவு மகத்தான ஒரு அமல். எனவே அந்த புனித காபாவுக்கு முன்னால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நின்று காபாவை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்களாக என்ற அந்த வார்த்தையை ஆச்சரியத்தோடு அல்லாஹை தவிர வணங்குவதற்கு எந்த இலாகும் எந்த நாயனும் இல்லை என்ற அந்த திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக, ஏ காபாவே, நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், உன்னுடைய மனம் எவ்வளவு அழகாக திறமையாக இருக்கிறது, எவ்வளவு அல்லாஹ் உன்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார், உன்னுடைய மனம் என்ன, வாடை என்ன, வாசம் என்ன என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். வல் முஃமின், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமின், கலிமா சொன்ன லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்லி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட விசுவாசித்த ஒரு முஃமின், அவ ஹுர்மத்தன் மின்கி, உன்னை விட கண்ணியமானவன். காபாவை பார்த்து சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு, ஏ காபாவே, உன்னை விட ஒரு முஸ்லிம் கண்ணியமானவன், உன்னை விட ஒரு முஸ்லிமுடைய பணம், ஒரு முஸ்லிமுடைய பொருள், ஒரு முஸ்லிமுடைய ரத்தம், ஒரு முஸ்லிமுடைய மானம் கண்ணியமானது. எனவே இவற்றை வீணாக்குவதை அல்லாஹு தஆலா ஹராம் அன்னு நம்மை போல ஒரு முஸ்லிமை மோசமாக நினைப்பதை, இவர் இப்படித்தான் இருப்பாரு, இவர் இப்படித்தான் ஆள் என்று சந்தேகத்தோடு பார்ப்பது, சகோதரர்களே கெட்டெண்ணம் வைப்பது ஹராம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, காபாவுக்கு முன்னால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை ஏன் சொல்லுகிறார்? நாங்கள் மதிக்கின்ற, உயர்வாக கருதுகின்ற அந்த காபாவை விட ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் பெறுது என்றால், அந்த முஸ்லிமுடைய மானத்திலே கை வைப்பது, அந்த முஸ்லிமுடைய பொருளை அவதரிப்பது, அந்த முஸ்லிமை கொலை செய்வது. அதனால் தான் அன்பு சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம், அர்பர் ரிபா இஸ்திஸாலத்து ரஜுல் ஃபி ஐலி ஆசி, வட்டியிலே மிகப்பெரிய வட்டி. அன்பு சகோதரர்களே, 1 லட்சம் கொடுத்து 1.5 லட்சம் எடுப்பது அல்லது பணம் கொடுத்து கூடுதலாக எடுப்பது வட்டி தான், அதுவும் மோசமான ஒரு பாவம் தான். அந்த குற்றத்துக்கு, அந்த பாவத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற தண்டனை. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நாளைய தியாமத்துடைய நாளையிலே அவர்களுடைய வயிறுகள் பெருப்பிக்கப்பட்டு குர்ஆன் அதை அழகாக சொல்லுகிறது. ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது, அவர்கள் வளத்தாக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய அவர்களுடைய வயிற்றை தூக்க முடியாது. நரகத்தின் மிருகங்களும் பாம்புகளும் அவர்களுடைய வயிற்றுக்கு மேலால் அங்கே துள்ளி விளையாடி கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, கபர்களில் இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது பட்டியோடு தொடர்புள்ள ஒவ்வொருவர்களும் பித்தம் பிடித்தவன் போல, பேய் பிடித்தவன் போல அலறிக்கொண்டு வருவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, யம்ஹக்குல்லாஹு ரிபா வயிர்பு சதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், சதகாவை வளர்க்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நான் ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், இந்த கொடூரமான வட்டி பணத்தில் மட்டுமல்ல. இன்று நாங்கள் பயப்படுகிறோம், நான் வட்டியிலே அகப்படக்கூடாது. ஆனால் எத்தனையோ நபர்கள் அவர்களை அறியாமலே வட்டியினுடைய பாவத்துக்கு ஆளாகிறார்கள், வட்டியினுடைய குற்றத்துக்கு ஆளாகிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பர் ரிபா, வட்டிகளிலே மிக உன்னதமான மிகப்பெரிய வட்டி இஸ்திஸாலத்து ரஜுல் ஃபி முஸ்லிம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவர்களுடைய மானத்தை போக்குவது இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது. குறை தேடுவது, குறையை அம்பலப்படுத்துவது, அதற்கு லேசாக இன்று சில படித்தவர்களுக்கும் சகோதரர்களே சில வாலிபர்களுக்கும் பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் வந்திருக்கிறது. நவீன ஊடகங்கள் அன்பு சகோதரர்களே இன்னார் தவறு செய்து விட்டார், இன்னார் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் பகிரங்கப்படுத்துகிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. ஒரு முஸ்லிம் நாங்கள் மலக்குகள் அல்ல, நாங்கள் எல்லாம் மனிதர்கள், ஆசையோடு இச்சையோடு தான் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறார். மனிதன் தவறு செய்யப்பட்டு செய்வான் சகோதரர்களே. எனவே ஒருவர் தவறு செய்து விட்டால் அதை பத்திரிகையிலே எழுதுவதல்ல, ஊடகங்களிலே பரத்துவதல்ல, பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் போடுவது அல்ல. இதெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு அழகு. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை யார் மறைக்கிறாரோ அவர் முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாத்தார், ஒரு முஸ்லிமுடைய தவறை மறைத்தார். சகோதரர்களே சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு விருப்பம் அடுத்தவர்களுடைய தவறுகளை தேடுவது, அடுத்தவர்களுடைய குற்றங்களை தேடுவது, அதை சொல்லுவது, அதை கதைப்பது, அதை பரத்துவது. சகோதரர்களே சிலருக்கு அதிலே ஒரு இன்பம். அருமையை சொந்தமாக அழகி வசல்லம் சொன்னார்கள், அன்பு சகோதரர்களே ஒரு முஸ்லிமுடைய துறையை கண்டால் மறையுங்கள். மறைத்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன? நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் அவருடைய துறையை மறைப்பான் என்றார்கள். ஏனென்றால் அன்பு சகோதரர்களே நம்முடைய குறைகள் யாராலும் மறைக்க முடியாது, தானாகவே பகிரங்கப்படுத்தப்படுகிற நாள் தான் மக்களுடைய மெய்யான. சூரா யாசினிலே ஓடுகிறோம் அல்லவா? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளைய கியாமத்துடைய நாளையிலே மனிதனுடைய வாய்க்கு முத்திரையிட்டு விடுவோம், வாயை மூட வைத்து விடுவோம். மனிதனுடைய வாய்க்கு நக்தி நாங்கள் முத்திரையிட்டு விட்டு மூடிவிட்டு அவருடைய கைகளையும் கால்களையும் நாங்கள் பேச வைப்போம் என்று அடிக்கடி நாங்கள் ஓதுகிற சூரா யாசினிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அந்த குறையை யாருக்கும் மறைக்க முடியும் சகோதரர்களே. எனவே ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தவர் அல்லாஹ் அவருடைய குறையை கியாமத்துடைய நாளிலே மறைக்கிறான், மன்னிக்கிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதேபோல ஹதீஸிலே வருகிறது, லா தஹாஸது வலா தனாஜசு வலா தபாகலு வலா தடாபரு வகூனு இபாதல்லாஹ் இஃபானா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுகையை சொல்லி தந்தது போல, குர்ஆன் ஓதுவதை சொல்லி தந்தது போல, ஏனைய பாவச்செயல்களில் விபரீதங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தியது போல, இந்த பொறாமையினுடைய கோல் சொல்லுவதுடைய புறம் பேசுவதனுடைய குறை தேடுவதனுடைய சகோதரர்களே இந்த பாவங்களுடைய கெடுதிகளை அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார். சொன்னார்கள், லா தஹாஸது, நீங்க ஒத்தர் கொத்தர் பொறாமைப்பட வேண்டாம். அன்பு சகோதரர்களே இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் குடும்பங்கள் பிரிவதற்கு, கொலை செய்யப்படுவதற்கு, கோல் சொல்லுவதற்கு, அங்கே சகோதரர்களே எல்லா மோசமான பாவங்கள் நடப்பதற்கும் மிக முக்கியமான காரணம் பொறாமைதான். ஒருவருடைய முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இவர் முன்னேறிட்டாரே, என்னை விட கூடுதலாக வியாபாரத்தில் முன்னேறிட்டார், நல்ல வீடு கட்டி விட்டார், வாகனம் வாங்கிவிட்டார், இனி இவரை விடக்கூடாது. அந்த சகோதரர்களே குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நாம் அடியார்களிலே சிலருக்கு சில அதாவது பலன்களை சிறப்புகளை கொடுத்திருக்கிறோம், அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா? வாழ்க்கையை பங்கு வைக்கிறவர் யார்? ஜனாதிபதியா? நீங்களா? ஒருத்தருக்கு கூட கொடுக்கிறது, குறைச்சி கொடுக்கிறது, ஒருவரை ஏழையாக்குறது, ஒருவரை செல்வந்தராக்குறது, இது ஏற்பாடு, அல்லாஹுடைய ஏற்பாடு. இதுல எங்களுக்கு பிழை காண முடியாது. இதனுடைய ரகசியம் அல்லாஹுக்குத்தான் தெரியும். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் வாழ்வாதாரத்தை பங்கு வைக்கிறது நாங்கள் தான். எனவே நாங்கள் சிலருக்கு கூட கொடுத்திருக்கிறோம், குறைத்து கொடுத்திருக்கிறோம், ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த சகோதரர்களே இதை புரியுங்களா? இன்று குடும்பங்கள் பிரிய, ஒருவரை பற்றி கோல் சொல்ல, புறம் பேச, இன்று சிலரை பார்க்கிறோம் எங்களுடைய நாட்டு பாசையை சொல்லுவார்கள், பலாய் கலூரே என்று சொல்லி. அன்பு சகோதரர்களே இன்னொருவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி பேசுவது, அவருடைய குறையை சொல்லுவது, அவருக்கு விரும்பாததை சதைப்பது, சிலருக்கு வட்டிலா போல் சாப்பிடுற மாதிரி அவ்வளவு இன்பம். உங்களுக்கு தெரியுமா இவர் யாரு என்று? பள்ளியில வந்து முன்சாப்புல சூப்பி மாறி நிற்கிறார், ஆனா பொல்லாதால் இவர் போடுற போடெல்லாம் எங்களுக்கு தெரியும். அன்பு சகோதரர்களே, ஏன் அடுத்தவங்க குறைய தேடணும்? ஏன் அடுத்தவரை பற்றி சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த பொறாமை இருக்கிறது. ஆளுக்கால் உலகத்திலே நடந்த முதல் பாவம் வட்டி அல்ல, கொலை அல்ல, முதலாவது நடந்த பாவம் பொறாமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இந்த உலகத்துக்கு மனிதன் இறக்கப்படுவதற்கு முன்பே சகோதரர்களே, இப்லீஸ் சைத்தான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டது இந்த பொறாமையின் காரணமாகத்தான். நான் இவருக்கு, இந்த ஆதமுக்கு எப்படி நான் சுஜூது செய்வது? இவர் மண்ணினால் படைக்கப்பட்டவர், நான் உயர்ந்தவன், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் என்று அங்கே பொறாமையின் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்ததனால அபா வஸ்தக்பர குர்ஆன் சொல்லுகிறது, அவன் பெருமை அடித்தான், புறக்கணித்தான். ஏன்? பொறாமையின் காரணமாக. அதற்கு பிறகு உலகத்திலும் முதலாவது நடந்த கொலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலே ஹாபில் என்கிற ஒரு நபர் ஹாபிலை கொலை செய்தது ஒரு திருமணத்திலே, திருமண விடயத்திலே நடந்த பொறாமை காரணமாகத்தான். எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் ஹஸது வல் பக்லா, அன்பு சகோதரர்கள், இந்த பொறாமையும் ஒருவரை ஒருவர் ஜெலஸ், ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொள்வது, இன்னொருவருடைய முன்னேற்றம் பிடிக்கிறது, இது வரவே கூடாது எங்களுக்கு மத்தியில். அன்பு சகோதரர்கள், ஆனால் வரத்தான் செய்யும். மனிதன் என்ற அடிப்படையிலே உள்ளத்தில் இப்படியான எண்ணங்கள் வரும். ஆனால் நாங்கள் உள்ளத்தோடு போராட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கும் தருவார், நாங்களும் முயற்சி செய்தால் எனக்கும் கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உள்ளத்தை தேற்ற வேண்டும், பொறாமைக்கு உள்ளத்திலே இடம் கொடுக்க கூடாது. குர்ஆன் எங்களுக்கு துஆவை கற்றுத் தருகிறது சகோதரர்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? பாரில விட்ட விடத்தை விட பெருசா கடைவச்சு வியாபாரம் செய்கிறார், கார் வாங்கிட்டாரு, வாகனம் வாங்கிட்டார், பிள்ளைகள் எல்லாம் படிச்சு முன்னேறிட்டாங்க. இந்த ஊருக்குள்ள அவர பிள்ளைகள் டாக்டர்களாக ஆளுங்களாக மாறியிருக்கிறாங்க. அதனால இவருக்கு என்னதாவது செய்யும். அன்பு சகோதரர்களே, இந்த சூனியம் என்ற ஒன்று இன்று வேலைக்கு வேலை, வீட்டுக்கு வீடு, இன்று மறைவாக ஒளித்திருந்து பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான பாவச் செயலாக நாங்கள் காணுகிறோம். அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலையோடு வட்டியோடு விபச்சாரத்தோடு சேர்த்து சொன்ன மிக மிக அருவறுப்பான ஒரு பாவச் செயல்தான் இந்த சூனியம். உங்களை அழித்து விடுகிற, உங்களை நாசத்திலே தள்ளுகிற, நரகத்திலே போடுகிற ஏழு பாவச் செயல்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹுரு பில்லாஹ், சூடு, அதாவது இணை வைப்பதை பற்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக அங்கே சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தை பற்றி சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, இவ்வாறான மோசமான செயல்கள் நடக்க காரணம் பொறாமைதான். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமை, யாருடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கவோ அவருடைய அமல்கள் எல்லாம், அவருடைய தொழுகை, நோன்பு, அவருடைய எல்லா அமல்களும் அப்படியே சாம்பலாகிவிடும் சகோதரர்கள். அதை ஹதீஸிலே தெளிவாக அடிக்கடி அந்த ஹதீஸ் எங்களுடைய காதுகளிலே விழுகிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஸது யக்துலுல் ஹஸனாத் கமா தக்துலுன் நார் வல் அஸப், எப்படி விறகு கட்டையை, கொள்ளி கட்டையை நெருப்பு சாம்பலாக்கி விடுமோ, இதே போல பொறாமை ஒருவருடைய எல்லா அமல்களையும் சாம்பலாக்கி விடும், கரித்து விடும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே இந்த பொறாமையை பற்றியும், அடுத்தவர்கள் மீது கோபப்பட்டு அவர்களோடு பேசாமல் கரைக்காமல் அவர்களோடு குரோதமாக நடந்து கொள்ளுகிற இந்த விடயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதாவது உங்களுக்கு மத்தியிலே ஒரு மோசமான ஒரு கொடிய நோய் ஊர்ந்து கொண்டு போகிறது, பரவி கொண்டு போகிறது என்றார்கள். அது என்ன நோய்? கேன்சரா, எல்சரா, அல்லது ஏதோ ஆபத்தான நோயா? எந்த நோயை பற்றி சொல்லுகிறார்கள் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சகோதரர்களே, அங்கே ஹதீஸிலே பார்க்கிறோம், தப்ப இலைக்கும் தாவுனும் பபலக்கும், இஸ்லாம் வருவதற்கு முன்பு அந்த ஜாஹிரியா காலத்திலே வேறுண்டி இருந்த ஒரு நோய் மீண்டும் உங்களுக்கு மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த நோய் கேன்சரோ, பயங்கரமான நோயோ அல்ல, அது என்ன தெரியுமா? அல் ஹஸது வல் பக்லா, ஒருவரை ஒருவர் பொறாமைப்படுவதும் கோபித்துக் கொள்வதும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நாவிதனின் கத்தி, பாபரின் கத்தி எப்படி ஒருவருடைய தலையில் இருக்கிற முடிகளை மொட்டையாக்கி விடுமோ, இதே போல இந்த ரெண்டு கெட்ட குணமும்
பொறாமையும் கோபமும் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை மொட்டையாக்கிவிடும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, எனவே இவ்வளவு பயங்கரமான இந்த பாவ செயல்களுக்கு தன்னை அறியாமலே நாம் எத்தனையோ பேர் ஆளாக இருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, நல்ல குணம் உள்ளவர்களாக, அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்படுகிறவர்களாக, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சிருக்கிறார், அல்லாஹ்வுக்கு பரக்கத்து செய்யட்டும் என்றெல்லாம் சந்தோஷப்படுகிறவர்களா, பொறாமைப்படாத அந்த உள்ளம் எங்களுக்கு வேண்டும். அதனால் தான் குர்ஆன் எங்களுக்கு எத்தனையோ துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறது. குர்ஆனை பாருங்கள் சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய துஆக்களில் மிக முக்கியமான ஒரு துஆ தான், ரப்பனா லா துஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீனா ஆமனூ. அல்லாஹ் எங்களுக்கு துஆவை கற்றுத் தருகிறார். அது என்ன துஆ? என்னை தொலைவை எனக்கு ஈமானித்தா என்ற துவா அல்ல, அதுவும் கேட்கப்பட வேண்டும், அதுவும் வந்திருக்கிறது. ஆனால் இந்த துவாவை பாருங்கள், ரப்பனா யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, லா துஜ்அல் ஃபீ குலூபினா, எங்களுடைய உள்ளங்களிலே அடுத்தவர்களை பற்றிய பொறாமையை போட்டு விடாதே, அடுத்தவர்கள் மீது குரோதத்தை போட்டு விடாத. லா துஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீனா ஆமனு, விசேஷமாக உனக்கு வழிபடுகின்ற நல்லவர்கள் சாலிஹீன்கள் மூமின்கள் பேர்ல பொறாமை போட்டு விட செய்யும்படி அல்லாஹ் பணிக்கிறான் என்றால், பக்தியை விட, கொலையை விட, இன்று அத்தனை மோசமான பாவங்களை விட இந்த பொறாமை மிக முக்கியமான ஒரு பாவ செயல், குற்ற செயல் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அழகான இந்த குணத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பினார். இந்த உலகத்துக்கு வணக்கங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்க அல்ல நான் நபியாக நன்றாக ஒற்றுமையாக இருப்பவர்களுக்கு மத்தியிலே அங்கொண்ட இங்கொண்ட சொல்லி கோல் சொல்லி புறம்பேசி திரிகிறவர்களுக்கு வழி அவர்களுக்கு கேடுண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவர் தொழுகையாளியாக இருக்கலாம், தர்மம் கொடுக்கிறவராக இருக்கலாம். அன்பு சகோதரர்களே, எனவே இந்த கெட்ட குணங்களை எங்களிலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அனல் ஸஈமும் பிபைத்தின் ஃபீ அஅலல் ஜன்னா, சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதிகளே. சொர்க்கம் என்கிற அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை தர வேண்டும். அதுதான் நமது நோக்கம். அந்த சொர்க்கத்தை அடைவதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய லட்சியம். நமக்கு உலகத்தில் பணத்தையும் பொருளையும் அடைவதல்ல, அதை இழந்து விட்டால் வாழ்வு அநியாயம். அன்பு சகோதரிகளே, அனசின் சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்திலே சகோதரர்களே, இந்த பண்டிகையில நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு நான் ஒரு வீடு வாங்கிட்டாரு என்று ஒருத்தர் சொன்னா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாயிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்திலே ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மாளிகை, ஒரு சொர்க்கத்தின் மாளிகையை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் பொறுப்புதாரியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். யாருக்கு? விடிய விடிய தகச்சொல்லுவவருக்கா, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்தவருக்கா, யாருக்கு சொல்லுகிறார்கள்? லிமன் ஹஸ்னா குல்கு, நல்ல குணம் உள்ளவருக்கு, நல்ல குணம் உள்ள ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹிடத்திலே சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதியிலே நான் ஒரு வீடு வாங்கி கொடுப்பதற்கு அல்லாஹிடத்திலே நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், இஸ்லாம் நற்குணத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயர்வு என்ன? அன்பு சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் தான் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு சென்றதற்கு பிறகு ஹிஜ்ரத்துடைய ஆரம்ப அந்த கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக மதீனத்து வாசிகள் எல்லாம் படையெடுத்தார்கள்.
காபிர்கள் கூட, யகூதியர் யூதர்கள் கூட, நபி என்று சொல்கிறவர் வந்திருக்கிறாராமே, எல்லா வேதங்களிலும் கடைசி நபியை பற்றி சொல்லப்பட்டது, நபி என்று சொல்கிறவர் வந்திருக்கிறாமே, அவரை பார்க்கணும்னு சொல்லி நிறைய கூட்டத்தினர்கள் வந்து பார்க்கிற நேரத்தில் அங்கே ஒரு யூத பாதிரியார் வருகிறார். பாதிரி என்கிறவர் அவர் தௌரா திஞ்சில் போன்ற வேதங்களை படித்தவர், கற்றவர், அறிந்தவர். அந்த சகோதரர்களே, ஒரு யூத பாதிரி அப்துல்லா இப்னு சலாம் மதீனாவிலே ஒரு புகழ் பூத்த ஒரு மனிதர், மிகப்பெரிய ஒரு பாதிரியார், தௌரா திஞ்சில் வேதங்களை அறிந்தவர், கடைசி நபியார், அவருடைய அடையாளங்கள் என்ன என்பதை எல்லாம் தெரிந்தவர், படித்தவர் வந்து அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே ரசூலுல்லாவை எட்டி பார்த்து விட்டு உடனே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அல்லாஹ் மீது சத்தியமாக இது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல, கடைசியாக அனுப்பப்படுகிற நபி அவர்களுக்கு சொந்தமாக அழைக்கலாம் என்ன அடையாளங்கள் முன்னைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை அடையாளங்களும் பழிச்சிடுகிறது. எனவே இவர் அல்லாஹ்வுடைய நபிதான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கிட்ட வந்து அந்த ஜனப்பெருக்கத்துக்கு கூட்டத்துக்கு மத்தியிலே அவர் கேட்டார், மல் இஸ்லாம், முஹம்மது இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், தொழுகை, ஜகாத், ஹஜ்ஜி, கத்னா செய்யணும் என்று இல்லாதி ஃபர்தா போடணும், உடனே பயந்து ஓடுவார். அன்பு சகோதரர்களே, மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த யூத பாதிரியாருக்கு அஸ்ஸு ஸலாம் அத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு வன்னாஸு நியாம் தத்குலு ஜன்னத ரப்பிக்கும் பிஸ்லாம். இவ்வளவு முத்தான வார்த்தை. அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்கிறது ஒற்றுமை, சமாதானம், நிம்மதி, அஸ்ஸு ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள், ஒத்தர்க்கொத்தர் பொறாம இல்லாம வாயை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற இஸ்லாத்தின் முகமன் ஆய்வான் அது இது குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் ஒன்றுக்கும் சமமாக எந்த அறிஞரும் இந்த உலகத்தில் அதுபோல ஒரு கருத்து சரிவுள்ள ஒரு நல்ல வார்த்தையை வெளிப்படுத்தியது கிடையாது. இந்த சகோதரர்களே, எதையதையோ நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறது ஒருவர் இன்னொருக்கு செய்கின்ற அத்தனை விடயங்களும் உள்ளடக்கப்பட்ட கருத்து சொறிவான ஒரு பிரார்த்தனையாக, அல்லாஹ் உங்களுடைய உங்களுக்கு நிம்மதியை சலாம், நிம்மதியை சலாமத்தை தருவானாக, அஸ்ஸலாமு அலைக்கும், எனவே சலாத்தை பரப்புங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே இந்த உலகத்தில் இந்த கொள்கைகள் மூலமாக நிம்மதி, ஐக்கியம், சாந்தி இந்த உலகத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக. அதை சுருக்கமாக சொல்லுகிறார்கள், அஸ்ஸு ஸலாம். இரண்டாவதாக அத்இமுத்தஆம், உண்ண உணவின்றி வாடுகின்ற வேலைகள் எத்தனையோ இருக்கிறார்கள், உணவளியுங்கள், விருந்தளியுங்கள். அத்இமுத்தஆலாம், வஸிலுல் அர்ஹாம், உறவு முறையை சேர்த்து நடவுங்கள், உறவு உறவு முறையை சேர்த்து கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்லுகிறார் உறவு உறவு முறை பற்றி, அது தனியாக ஒரு பத்துவாவை செய்ய வேண்டும் சகோதரர்கள். இன்று உறவு முறைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், வாப்பா உமாவை ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய பெரியப்பாவோடு, சாச்சாவோடு, மாமாவோடு, மாமியோடு இன்று சண்டை. சகோதரர்களே, உறவு முறையை முறித்துக் கொண்டவர் லாயது குரல் சென்ன பார்த்து அவர்கள் உறவு முறையை துண்டித்து வெட்டி நடந்தவர் சொர்க்கம் போக மாட்டான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சான் சாணிக்காக தன்னுடைய சாச்சாரோடு சண்டை, அங்கே சகோதரர்களே மாமாவோடு சண்டை, கட்டி எடுத்துட்டா போக போறோம், அடுத்தவனுடைய காணியை ஒரு சான், ஒரு மலம் அல்ல, ஒரு பேச்சு அல்ல, இன்னைக்கு வேலி போட்டிருந்த சிலார்கள் இன்பம் அடுத்தவன் காணியில கொஞ்சம் பிடிக்கிறது. அன்பு சகோதரர்களே, அடுத்தவன் சொத்துல, அடுத்தவருடைய சொத்துல, நிலத்துல ஒரு சான் காணியை அபகரித்தவனுக்கு ஹதீஸிலே வந்திருக்கிறது, நாளைய கியாமத்துடைய நாளையிலே அவனுக்கு ஏழு பூமிகளையும் மாலையாக அணிவிக்கப்படும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூக்க முடியுமா? இதுவெல்லாம் நடக்க போகிறது கட்டுக்கலைகள் அல்ல. எனவே பிறருடைய உரிமைகளை பால்படுத்துற விஷயத்திலே மிக பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நல்ல குணம் தான் இஸ்லாத்திலே பெரிய ஐபாது. அதனால் தான் தன்னுடைய மகன் போல வளர்த்து வந்த, தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மகனே, யா புனைய, என்னுடைய மகனே, காலையிலிருந்து மாலையாகும் வரைக்கும் யாருடனும் குரோதம் இல்லாமல், கோபம் இல்லாமல், யாருடனும் பொறாமை படாமலும் நடந்து கொள்ள முடியுமானால் நீ நடந்துகோ. வதாலிக்க சுன்னதி, அதுதான் என்னுடைய சுன்னதி. அன்பு சகோதரர்களே, அடுத்தவரை பகைக்காமல், மனம் நோக பேசாமல், அடுத்தவருக்கு அநியாயம் செய்யாமல், பொறாமைப்படாமல், நல்ல இதயத்தோடு வாழ்வதுதான் என்னுடைய சுண்ணத்து என்று தனது மகன் போல வளர்த்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் புத்திமதி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த சுண்ணாவை யார் ஹயாத்தாக்கிறாரோ கான மஐஃபில் ஜன்னா, என்னோடு சொர்க்கத்தில் இருப்பான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு சம்பவத்திலே பார்க்கிறோம் அருமை நபி ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுக்குள்ளே மூன்று நாட்களாக ஒரு நபர் உலு செய்து கொண்டு அவருடைய பாதர்ச்சியை ஒரு கையாலே சூட்டிக் கொண்டு முகத்திலே வடிகிற தண்ணீரை இன்னொரு கையாலே துடைத்துக் கொண்டு சபையிலே வந்து உட்கார்ந்து உட்காருகின்ற சொல்றாங்க, அவருடைய சபைக்கு இன்றைக்கு சொர்க்கத்து மனிதர் ஒருவர் வருகிறார் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அல்ல மூன்று நாட்கள் சொன்னார்கள். அந்த நபர் வருகின்ற பொழுது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாகிறது. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் என்ற சஹாபி, ஒரு இளம் சஹாபி, அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, மூன்று நாளும் இவரை ரசூலுல்லாஹ் தன்னுடைய பொன்னான நாவினால் சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டாரே, அதாவது சொர்க்கத்து மனிதர் வருகிறார் என்று சொன்னார்களே, என்ன அவர் செய்கிறார் என்று அவருடைய அமல்களை பரிசீலனை செய்வதற்காக அவரிடத்தில் அனுமதி கேட்டு அவருடைய வீட்டிலே போய் மூன்று நாள் தங்குகிறார். ஏன் அவருடைய விருந்தை சாப்பிடுவதற்கோ வீட்டிலே தங்குவதற்கோ அல்ல, ரசூலுல்லாஹ் மூன்று நாளும் சொர்க்கத்து மனிதர் வருகிறார் என்று சொன்னாரே, இவர் என்ன செய்கிறார், எப்படி கொடை கொடுக்கிறார், எப்படி தகச்சு சொல்லுகிறார், எப்படி வீட்டிலே நடந்து கொள்ளுகிறார் என்பதை அவதானிக்க அவருடைய வீட்டிலே போய் நின்ற பொழுது அவருக்கு ஆச்சரியமாகிறது. மூன்று நாட்களுக்கு பிறகு சொல்லுகிறார், சோழரே உங்களோட வீட்டில் வந்து தங்குவதற்கு அனுமதி தந்தீங்க, ஆனா நான் உங்களோட வீட்டுக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா, மூன்று நாளும் உங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்து மனிதர் வருகிறார் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனவே நீங்க எவ்வளவு தூரம் வீட்டுக்குள் அமல் செய்கிறீர்கள் என்று உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன். ஆனால் பெருசா ஒன்றும் காணலே, எங்களை மாதிரி தான் நீங்களும் அஞ்சு நேரம் தொழுகிறீங்க, முன்பின் சுண்ணத்துகளை தொழுகிறீங்க, எங்களை மாதிரி கொஞ்சம் சதக்கா செய்றீங்க, எங்களை போலதான் நீங்களும் அமல் செய்கிறீர்கள், கூடுதலாக ஒன்றும் இல்லையா எங்களில் என்று சொன்ன பொழுது இவர் கேட்டார், ரசூலுல்லாஹ் என்ன பத்தி அப்படி சொன்னாங்களா, சொன்னால் அதில் ஏதாவது ஒரு அந்தரங்கம் இருக்கும் என்று சொல்லிட்டு சொன்னதோட இவர் விடைபெற்று செல்லுகிறார். வீட்டில் இருந்து சகோதரர்களை கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு திரும்ப கூப்பிட்டு சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பற்றி அவ்வாறு சொன்னார்கள் என்றால் என்னிலே இருக்கிற விசேஷமான ஒரு நல்லவன் என்ன தெரியுமா, யாரை பற்றியும் எவரை பற்றியும் எனது உள்ளத்திலே குரோதமோ வஞ்சகமோ பொறாமையோ கிடையாது, அதுதான் என்னிடத்தில் இருக்கின்ற ஒரு விசேஷமான செயல்பாடு என்றதோட அந்த நபர் அந்த அப்துல்லா என்ற சஹாபி இவரை கட்டி அணித்து கட்டி அணைத்து சொன்னார், இதுதான் விஷயம், இதுதான் விஷயம், எல்லாருக்கும் முடியாது, இதுபோல் என எழுந்திருக்கிறீர்கள் என்று அவர் பதில் சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து விடைபெற்று செல்லுவதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, நல்ல குணம் இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது. எனவே நாம் சகோதரர்களே, அடுத்தவர்களுடைய குறையை தேடுவது, அம்பலப்படுத்துவது, பொறாமைப்படுவது மட்டுமல்ல, குறையை சொல்லித்திருவது, புறம் பேசுவது. குர்ஆன் சொல்லுகிறார், உங்களிலே ஒருவர் தன்னுடைய சகோதரர் மௌத்தாகி விட்டால் அவருடைய மாமிசத்தை வெட்டி சாப்பிடுவீங்களா, ஒருவர் மரணித்தால் மௌத்தானால் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறோம், கபர் செய்கிறோம், குளிப்பாட்டுகிறோம், தூக்கி செல்லுகிறோம். அன்பு சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எனவே ஒருவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் ஒருவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி பேசுவது புறம் பேசு. அதனால்தான் அன்பு சகோதரர்களே, விபச்சாரத்தை விட அல்கீபா அசத்தும் மின் அஸ்னா, அடுத்தவருடைய குறையை பேசுவது, அடுத்தவரை பற்றி பலாய் கழுவுதல், அது வினாவை விடக்கூடிய பாவம் என்றார்கள் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் கைஃப தாலிக், அல்லாஹ்வுடைய விபச்சாரம், அல்லாஹ் உலகத்திலே கல்யாணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டால் அவருக்கு கல்லடித்து தண்டனை கொடுக்க வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவ்வளவு அறிவறுப்பான ஒரு பாவம் விபச்சாரம், அதற்கு சமப்படுத்துகிறீர்களே இந்த தீபத்தை. அதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல, ஓ தோழர்களே, ஒருவர் ஜினா செய்து விட்டால் யாருக்கும் தெரியாது, அது மறைவாக இருந்து விட்டது என்றால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். அவர் அழுகிறார், தௌபா செய்கிறார், இஸ்திக்ஃபார் செய்கிறார், அல்லாஹ் ஒரு வேளை அவரை மன்னிக்கலாம், அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள ஒன்று. எனவே அல்லாஹ் அவர் செய்த அந்த குற்றம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம், ஆனால் யாரை பற்றி புறம் பேசினார்களோ அது அடுத்தவருடைய மானத்திலே கை வைத்து விட்டார். எனவே இந்த நபர் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே புறம் பேசுவது விபச்சாரத்தை விட மோசமான குற்றம் இல்லையா என்று கேட்கிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, அப்துல்லா பாதிருக்கின்ற பொழுது இஸ்லாம் என்றால் என்ன, சலாத்தை பரத்துங்கள், உணவு அணியுங்கள், அத்தமுத்தாம் வசூலுல்லாஹ் உறவு முறையை சேர்த்துக் கொள்ளுங்கள், உறவினர்களோடு நண்பர்கள் நடந்து கொள்ளுங்கள்.
சொல்லுங்கள். வசல்லு வண்ணா துனியா, எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் அறையும் சொல்லுகிறார்கள், இரண்டு ரக்காத்தாவது ஒரு ரெண்டு தஹஜ்ஜு தொழுது கொள்ளுங்கள். இந்த அமல்களை கடைபிடித்தால் உங்களுடைய ரப்புடைய சொர்க்கத்திலே நிம்மதியாக நுழைவீர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சகோதரர்களே, அமல்களோடு நபி அவர்கள் நற்குணங்களை சுட்டி காட்டுகிறார்கள், இதுதான் இஸ்லாம். எனவே நான் ஹுத்பாவின் ஆரம்பத்திலே சொன்னேன், அத்தீனு அன்னசீஹா, மார்க்கம் என்றாலே அடுத்தவருக்கு நலவை நாடுதல் தான், நலவை விரும்புவதுதான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குணம் நமக்கு மத்தியிலே இன்று குறைந்து போனதால் தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் எங்களை பற்றி, முஸ்லீம் என்றால் காட்டு மிராண்டி, முஸ்லீம் என்றால் அன்பு இல்லாதவன், ஏமாத்துக்காரன், இரக்கம் இல்லாதவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. அந்த சகோதரர்களே, உலகத்துக்கே குணத்தை சொல்லிக் கொடுத்த மார்க்கம், அதை சுமந்த நாம் இந்த குணம் உள்ள இந்த குணத்தை வெளிப்படுத்தாததின் காரணமா. அன்பு சகோதரர்களே, நமக்குள்ளேயும் கெட்ட பெயர், வெளியேயும் கெட்ட பெயர், முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் இருந்து விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே. எனவே நாம் நற்குணம் நல்ல குணம் உள்ளவர்களாக, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களாக, அடுத்தவர்கள் மீது பொறாமைப்பட்டு குறை தேடி அவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தி, அன்பு சகோதரர்களே பாருங்கள், ஒரு ஹதீஸ்லே வந்திருக்கிறது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார் என்றார். அவர் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார், ஏதோ அந்த ஜனாசாவிலே ஒரு குறை தெரிய வந்து விட்டது, வெளியே வந்து உங்களுக்கு தெரியுமா, நான் தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டினேன், அவங்க வயிறு இப்படி, அவரோட மூக்கு இப்படி, அவரோட வாய் இப்படி என்றெல்லாம் சொல்லி திரிவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஜனாசாவை குளிப்பாட்டிய ஒருவர் அதிலே அந்த ஜனாசாவின் ஒரு குறையை கண்டு யாருக்கும் சொல்லாமல் அதை மறைத்து விட்டார், அந்த மறைத்ததற்காக, ஜனாசாவின் குறையை மறைத்ததற்காக அல்லாஹ் அர்பஈன கதீரா, அவருடைய 40 பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, ஜனாசாவின் குறையை மறைத்தவருக்கே அல்லாஹ் 40 பெரும்பாவங்களை மன்னிக்கிறார் என்றால், நம்மோடு இருக்கிற ஹயாத்தோடு இருக்கிற ஒரு முஸ்லிமின் மானத்தை பாதுகாப்பவருக்கு, குறையை மறைப்பவருக்கு அல்லாஹ் எந்த அங்கத்தை வைத்திருக்கிறார் அன்பு சகோதரர்களே. எனவே இந்த நல்ல குணங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும், இதுதான் இஸ்லாம், இதுதான் அன்பு சகோதரர்களே. எங்களுக்கு மத்தியில் அன்பு நேசம் ஒற்றுமை உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது, இதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நல்ல பண்புகளை வளர்த்து நல்ல அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா. எங்களுக்கு மத்தியிலே போட்டி, பொறாமை, வஞ்சகம், குரோதம், இந்த கெட்ட குணங்களை உண்டாக்கி விடாதே அல்லாஹ். ஒவ்வொரு இஸ்லாமிய கிராமங்களுக்குள்ளும் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயா, குடும்பங்களிலே ஒற்றுமையை உண்டு பண்ணுவாயா, பிறரை நேசிக்கிறவர்களாக எங்களை ஆக்குவாயா, பிறரால் நாமும் நேசிக்கப்படுகிறவர்களாக ஆக்குவாயா. உன்னுடைய தூதர் சொல்லமாக கற்று தந்த நல்ல அல்லாஹ் குணங்கள் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயா, முழு உலகத்திலும் எங்களை பாதுகாப்பாயா. குறிப்பாக இந்த நாட்டிலே அம்மா நாங்கள் கொஞ்சம் பேர் சிதறி வாழ்கிறோம், அம்மா எங்களை பாதுகாப்பாயா. எங்களை சூழ உள்ள முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாயா, இரக்கத்தை போடுவாயா. அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயா. இந்த ஊருக்கும் எல்லா முஸ்லீம் கிராமங்களுக்கும் பரக்கத் செய்வாயா. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளுவாயா. ஆமீன். வா ஆகிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வகுல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.